வந்தேகம் ஸ்ரீகுரு.
The following is a class on the Bhagavad Gita as it is. 9th chapter, text number 4. Given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada. Recorded on the 23rd of April, 1976, in Melbourne, Australia.
Sri Rupam Chakra Jatam.
பின்வரும் பகவத்கீதை உண்மையுருவில் 9வது அத்தியாயம் 4வது ஸ்லோகத்திற்கான உபன்யாசம் வழங்கியவர் தெய்வ திரு ஆ சா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1976 வருடம் ஏப்ரல் 23 தேதி ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
Can you show me God? The answer God is giving. Maya tatamidam sarva. I have a viewer.
சில சமயத்தில் கடவுளை நீங்கள் காட்ட முடியுமான முட்டாள்தனமான ஒரு கேள்வி எழுப்பப்படுது. கடவுள் அதுக்கு பதில் சொல்கிறார், மயா தத்தமிதம் சர்வம், நான் எங்கும் இருக்கிறேன்.
If you have eyes to see, you can see me. So, actually, God is everywhere. Otherwise, how is God?
என்னை காண்பதற்கான கண்கள் உனக்கு இருக்குன்னா உன்னால என்னை காண முடியும். உண்மையிலே கடவுள் எங்கும் இருக்கார். அப்படி இல்லைன்னா அவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்?
God means the great. But you do not know how great he is. We simply say God is great. But you have no idea how God is great.
கடவுள்னா மிக உயர்ந்தவர். ஆனால் அவர் எவ்வளவு உயர்ந்தவர் என்றது உங்களுக்கு தெரியாது. சும்மா கடவுள் மிக உயர்ந்தவர்னு சொல்கிறோம். ஆனால் கடவுள் எவ்வளவு உயர்ந்தவர்ன்றதுக்கான எந்த கருத்தும் இல்லாமல் இருக்கும்.
That is explained in the basic literature that he is everywhere. God is everywhere. அண்ணாந்தரஸம் பரமானுச்சயாந்தரஸம் ஏகபசௌரசயதம் ஜகதண்டகோடி.
கடவுள் எங்கும் இருக்கார் என்றத வேத இலக்கியங்களில் விளக்கப்பட்டிருக்கு. அந்தாந்த ரஸ்த பரமான ஜயாந்த ரஸ்தம் ஏகோப்யசௌரசயதம் ஜகதந்த கோட்டி.
தேர் ஆர் மெட்டீரியல் வேர்ல்ட் மீன்ஸ் தேர் ஆர் இன்யூமரபிள் யூனிவர்சஸ். யூ கேன் ஜஸ்ட் லைக் யூ கேனாட் கவுண்ட் the stars and planets.
பௌதிக உலகம்னாவே எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள். எப்படி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாம் உங்களால எண்ண முடியாத அது போல.
Every day you are seeing, at least at night you see, but can you count it? No, that is not possible.
ஒவ்வொரு நாளும் நம்ம அதை கண்டுகிட்டு தான் இருக்கோம். குறைஞ்சது ராத்திரியில அதை நம்ம பார்க்கலாம். ஆனால் உங்களால் அதை எண்ண முடியுமா? இல்லை, சாத்தியம் இல்லாது.
So this is only one universe. The universe in which our planet, this earthly planet is situated, it is a teeny planet. Out of many millions of planets, this is one.
இது ஒரே ஒரு பிரபஞ்சம் தான். இந்த பிரபஞ்சம், அதாவது நம்ம இருந்துட்டுக்கூடிய இந்த பூமி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் இருக்கிறதுலே மிக சிறிய ஒரு அண்டம். இது மாதிரி பல கோடிக்கணக்கான அண்டங்கள் இருக்கு. அவைகளில் இது ஒரு அண்டம், அவ்வளோதான்.
So we cannot even calculate this one planet. In which portion, which direction, which country is there, how many population, what is there, we have no calculation. This is God's creation.
அதனால் இந்த ஒரு அண்டத்தையே நம்மால் கணக்கிட முடியறதில்ல. இது எந்த பகுதியில் இருக்குது, எந்த திசையில் இருக்குது, எந்த நாட்டில் இருக்குது, எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க, எங்கே இருக்குது, நம்மகிட்ட இதுக்கான கணக்கீடெல்லாம் கிடையாது. இதுதான் கடவுளுடைய படைப்பு.
Anything you take, you cannot count in your hair. You claim this is my here. Can you count it? No, that is God's peace.
நீங்க எதை வேணா எடுத்துக்கலாம். உங்களோட முடியை எடுத்துக்கோங்க. இது என்னோட முடின்னு சொல்றீங்க. உங்களால் அதை என்ன முடியுமா? முடியாது. அதுதான் கடவுளோட படைப்பு.
Everywhere God is present and everything is innumerable beyond our counting capacity.
எல்லா இடத்துலையும் கடவுள் இருந்துட்டு இருக்காரு. எல்லாமே எண்ணிலடங்காததா இருக்கு. நம்மால என்ன முடியாத அளவுக்கு இருக்கு.
In this way God is situated. Antarbahi. He is situated outside, he is situated inside also.
இவ்விதத்தில் தான் கடவுள் இருந்துட்டு இருக்கார். அந்தர் பகி, அவர் வெளியிலையும் இருந்துட்டு இருக்கார், அவர் உள்ளும் இருந்துட்டு இருக்கார்.
கிருஷ்ணா சேர் this is quite reasonable. Other is how is God. It's like I am here, you are here, but you are not in your apartment.
கிருஷ்ணர் சொல்றார், உண்மையிலே இது நியாயமானதுதான். அப்படி இல்லைன்னா அவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்? இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே இருக்கேன், நீங்களும் இங்கே இருக்கீங்க, ஆனால் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இல்லை.
யுவர் ஆப்ஸ்
நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லை.
பட் காட் காட் மீன்ஸ் ஹீ இஸ் இன் ஹிஸ் அபார்ட்மெண்ட் அண்ட் ஹீ இஸ் எவ்ரிவேர்.
ஆனால் கடவுள்னா கடவுள் அப்படின்னாவே அவர் வீட்லேயும் இருக்கார், அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார், அவர் தான் கடவுள்.
The rascals, they claim that I am God. What kind of God you are? Are you everywhere spread?
அயோக்கியர்கள் நான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான கடவுள் நீங்க? எல்லா இடத்துலயும் நீங்க வியாபித்திருக்கீங்களா?
You should not accept such cheap God. God's description is there in the Shastra.
அதனால ரொம்ப இந்த மலிவான கடவுள் எல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது. கடவுளை பத்தின வர்ணனை சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு.
ஈகப்ப சௌர சேதம் ஜெகதண்ட கோடி ஒன் பார்ட் ஒன் போர்ஷன் இஸ் பரமாத்மா தி சூப்பர் சோ.
ஏகோப்ய சௌர சேதம் ஜெகதண்ட கோடி பரமாத்மா ஒரு பகுதி தான்.
இன் இஸ் சூப்பர் சோல் ஃபீச்சர் இஸ் பிரசன்ட் இன் இன்யூமரபிள் யூனிவர்சஸ்.
அவருடைய இந்த பரமாத்மா தன்மையோடு எண்ணிலடங்காத பிரபஞ்சத்தில் அவர் இருந்துட்டு இருக்கார்.
ஈகப்பசௌரசேதம் ஜெகதண்ட கோடி. ஜெகதண்டம் மீன்ஸ் யூனிவர்ஸ். இட் இஸ் ஜஸ்ட் லைக் an egg.
ஏகோபி அசௌரசேதம் ஜெகதண்ட கோடி. ஜெகதண்ட அப்படின்னா இந்த பிரபஞ்சம், இது வந்து ஒரு முட்டை மாதிரி.
அப்படின்னா
முட்டை, முட்டை வடிவிலான ரூபம் இது.
சோ தேர் ஆர் மில்லியன்ஸ். சோ டு மெயின்டெய்ன் தி மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் யூனிவர்சஸ் பை ஹிஸ் ஒன் போர்ஷன் பரமாத்மா ஹி ஸ்ப்ரெட். ஹி இஸ் கால்ட் கிருதோக்ஸாய விஷ்ணு. இஸ் எ கிரேட் சயின்ஸ்.
இந்த மாதிரி பல கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்கு. சோ இப்போ இந்த பிரபஞ்சங்களை பராமரிக்கிறதுக்காக அவரோட ஒரு அம்சமான பரமாத்மா எங்கும் வியாபித்திருக்கார். அவர் க்ஷீரோதக சாய் விஷ்ணு அழைக்கப்படுறார். இதெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானம்.
God expands himself in so many ways and for the material world he is expanded as புருஷாவதா காரணோதக சாய் விஷ்ணு கர்ப்போதக சாய் விஷ்ணு க்ஷீரோதக சாய் விஷ்ணு.
கடவுள் தன்னையே பல விதமாக விரிவடைய வைத்துக் கொள்றார். அவர் இந்த பௌதிக உலகத்துக்காக புருஷ அவதாரங்களா விரிவடைகிறார். கரணோதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, க்ஷீரோதக சாய் விஷ்ணு, இப்படியாக அவர் விரிவடைகிறார்.
The causal ocean, he is lying there, sleeping within the ocean. And from his breathing, the universes are coming out. This is God. Because he is in a sleeping condition. That is expansion of God. That is not original God. Original God is Krishna.
அவர் காரணக்கடலில் உறங்கிய வண்ணம் இருக்கார். அவருடைய சுவாசத்திலிருந்து தான் இந்த பிரபஞ்சங்கள்லாம் வெளிவரது. அவர் தான் கடவுள். ஏன்னா அவர் உறங்கிய நிலையில் இருக்கிறதுனால அது கடவுளுடைய விரிவாக்கம். அது வந்து ஸ்வயம் பகவான் அல்ல, ஸ்வயம் பகவான் கிருஷ்ணர்.
பட் ஹி கேன் எக்ஸ்பேண்ட் ஹிம்செல்ஃப். அத்வைத அச்சுதய நாதி அனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவஜௌவனஞ்சம். There is God. Just have some idea what is God.
ஆனால் அவர் அவராகவே விரிவடைய முடியும். அத்வைத்தம் அச்சுத்தம் அநாதி மனந்த ரூபம் அஜம் புராண புருஷம் நவயவனம் ச. அவர் தான் கடவுள். உங்களுக்கு இந்த கடவுளை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கணுன்றதுக்கு தான் இது.
ஸோ ஆஸ் காரணோதக் சாய் விஷ்ணு ஹி ஸ்லீப்பிங் வித் இன் தி ஓஷன் அண்ட் ஆஸ் சூன் ஆஸ் தேர் இஸ் க்வெஸ்சன் ஆஃப் ஸ்லீப்பிங் தேர் இஸ் ப்ரீதிங் ஆல்சோ.
அதனால காரணோதக் சாய் விஷ்ணுவா அவர் அந்த சமுத்திரத்தில் உறங்கிய வண்ணம் இருக்கார். உறக்கம் அப்படின்னு வரும்போது அங்கே சுவாசமும் இருக்கும்.
தி பபுள்ஸ் ஆர் எக்ஸ்பேண்டிங் அஸ் யூனிவர்ஸ்.
அந்த குமிழிகள்லாம் பிரபஞ்சங்களாக விரிவடையுது.
ஜெய் கணிசசித காலமதாவலம்ய ஜீவந்தி லோமமில ஜா ஜெகதண்டனா. ஸோ பிரீதிங் மீன்ஸ் எக்ஸ்ஹேலிங் இன்ஹேலிங். So when the breathing is air is coming out, innumerable universes are coming into form, and when is inhaling, then all of them become annihilated. This is material world.
Yasaika nisvasita kala mata valambya jivanti loma vilaja jagatantanata. Swasam appadinum bodhu moocha ulle ilukkirathu veli vidrathu. இந்த சுவாசத்தின் போது மூச்சு வெளியில் வரும்போது எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள் ரூபம் எடுத்து வெளிவருது. அவர் சுவாசத்தை உள்ளிழுக்கும் போது அவைகள் எல்லாமே அழிக்கப்பட்டு உள்ளிழுக்கப்படுது. இதுதான் பௌதிக உலகம்.
Material world means it comes into existence at a certain day, it remains for some time, it gives so many byproducts and it expands. And then dwindled, then finished.
பௌதிக உலகம்னாவே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அது இருந்துட்டுருக்கு, அதன் பிறகு கொஞ்ச காலத்துக்கு இருக்கும், அது சில உப உற்பத்திகளை செய்யும், விரிவடையும், அதுக்கப்புறம் சுருங்கும், அது முடிஞ்சு போயிடும்.
This is material, everything. Your body is like that, my body is like that, the whole universe is like that.
பௌதிகமான எல்லாமே இப்படி தான். என்னுடைய உடலும் அந்த மாதிரி தான், உங்களுடைய உடலும் அந்த மாதிரி தான், இந்த மொத்த பிரபஞ்சமும் அதே போல தான்.
So here it is explained, mayas tatamidam sarvam. This is God's impersonal expanse.
அதனால் இங்கே என்ன விளக்கப்பட்டிருக்குன்னா, மயா தத்தமிதம் சர்வம், இது கடவுளுடைய அரூபமான விரிவாக்கம்.
When we cannot understand God, then we come first to the impersonal feature everywhere, pantheism, which is known as in philosophical term pantheism.
கடவுளை நம்மால புரிந்து கொள்ள முடியாத சமயத்தில் முதல்ல நம்ம அருவத்தன்மைக்கு வரும். அதை தத்துவ ரீதியான மொழிகளில் பேந்தீசம்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படும். அதாவது இறைவன் எதிலும் இருக்கார், எங்கும் இருக்கார் அப்படின்றது அர்த்தம்.
There are different, I would say, ideas and philosophical propositions.
இந்த மாதிரி தத்துவ ரீதியான கருத்துரைகளில் பல்வேறு கருத்துக்கள் இருக்கு.
So, this Maya Tatamidam, but the pantheist, because the materialist thinker are limited, they think that God is everywhere, therefore, there is no personal God.
அதனால் இந்த மயா தத்தம் இதம், ஏன்னா இந்த பௌதிகவாதிகள் எல்லைக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறதால கடவுள் எங்கும் பரவிட்டார், அதனால் கடவுளுக்கு தனிப்பட்ட ரூபம் எதுவும் கிடையாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க.
That is foolish. Foolish lands.
அப்படி அல்ல, அது முட்டாள்தனம்.
He is everywhere. It is explained here. Maya tatam idam sarvam. By me. Maya means by me.
அவர் எங்கும் இருக்கார்ன்றத இங்கே விளக்கப்பட்டிருக்கு. மயா தத்தம் இத்தம் சர்வம், என்னால், மயா அப்படின்னா என்னால்.
பை மீ ஆர் பை மை எனர்ஜி ஐ அம் எக்ஸ்பேண்டட் எவ்ரிவேர்.
என்னால் அல்லது என்னுடைய சக்தியால் எல்லா இடத்திலும் நான் விரிவடைந்திருக்கிறேன்.
மயா, திஸ் வார்ட், இட் இஸ் காசிட்டி. காசிட்டி மீன்ஸ் ஐ ஹவ் காஸ்ட்.
மயா என்ற இந்த வார்த்தை காரணமாக இருக்கக்கூடிய வார்த்தை. அப்படின்னா நான் அதுக்கு காரணமானவன்.
தி எக்ஸாம்பிள் இஸ், இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், தி எக்ஸாம்பிள் இஸ் வெரி சிம்பிள். ஜஸ்ட் லைக் as soon as the sun is risen, immediately the sun sign is expanded.
நீங்க இத புரிந்து கொள்ளணும்னா அதுக்கான ஒரு எளிமையான உதாரணம் இருக்கு. இப்போ சூரியன் உதயமான உடனே சூரிய கதிர்கள் எல்லாம் உடனடியா விரிவடையுது.
The other day while coming here we saw how within a second the sun arose from the sea water.
அந்த மற்றொரு நாள் நம்ம இங்கே வந்துட்டு இருக்கும்போது எப்படி அந்த கடல் நீரிலிருந்து ஒரு வினாடியில் சூரியன் உதயமானதுன்றத பார்த்தோம்.
Not from the sea, it looks like that. Immediately, within a second, the whole world became illuminated.
அது கடல்ல இருந்து வரதில்லை, ஆனால் பார்க்கறதுக்கு அப்படி தோணுது. ஸோ ஒரு வினாடியில் அது உதயமான உடனே இந்த உலகம் மொத்தமும் பிரகாசம் ஆயிடுச்சு.
Within a second.
உடனடியா ஒரு வினாடியில.
So, what is this illumination? It is the expansion of the sun sign.
இப்போ அந்த பிரகாசம் என்றது என்ன? சூரிய ஒளியினுடைய விரிவாக்கம்.
But because the expansion is there, it does not mean the sun globe is finished.
இப்போ அந்த விரிவாக்கம் இருக்கு, அந்த பிரகாசம் இருக்குன்றதுனால சூரிய அண்டமே இல்லாம போயிடுச்சுன்றது அர்த்தம் அல்ல.
The sun globe is there. And within the sun globe, the sun god is there. Or the predominating personality of the sun globe is there. His name is also known to us. His name is Bibhushan.
அந்த சூரிய அண்டமும் இருக்கு, அந்த சூரிய அண்டத்துக்குள்ள சூரிய தேவனும் இருக்கார். அவர் தான் அந்த சூரிய அண்டத்துக்கு பொறுப்பாளியாக இருக்கார். அவருடைய பெயரும் கூட நமக்கு அறியப்பட்டது தான். அவருடைய பெயர் விவஸ்வான்.
Just like in America, the president name is Ford. And those who are intelligent person, he knows, are your president. Similarly, every planet, there is a president.
உதாரணத்துக்கு அமெரிக்காவில் ஜனாதிபதி இருக்கார், அவருடைய பெயர் ஃபோர்டு. யாரெல்லாம் புத்திசாலி நபர்களோ அவர்களுக்கு தெரியும், ஓ நீங்கள் தான் ஜனாதிபதி அப்படின்னு. அதே மாதிரி ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஜனாதிபதி இருக்கார்.
There is chief person and the name are recorded in the basic literature.
அவர் தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரதானமான நபர். அவருடைய பெயர் வேத இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு.
And in the Bhagavad Gita you find that Krishna sometimes some 40 millions of years ago, we calculate 40 or 400, some millions of years, he met the sun god and he spoke Bhagavad Gita.
மேலும் பகவத் கீதையில நீங்க பார்க்கலாம், அதாவது கிருஷ்ணர் ஒரு 40 அல்லது 400 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு, அது ஒரு கணக்கீடு செய்தோம், அவ்வளவு காலங்களுக்கு முன்பு அவர் அந்த சூரிய தேவனை சந்திச்சு அவர்கிட்ட இந்த பகவத் கீதையை உபதேசித்திருக்கார்.
So we have to take information from the right source.
இமம் விவஸ்வதே யோகம் ப்ரோக்தவான் அகம் அவ்யயம். அதனால நம்ம தகவல்களை சரியான மூலத்திலிருந்து பெறணும்.
Then you have awareness of everything.
அப்போ அனைத்தை பற்றியும் நீங்க அறிந்தவராக இருக்க முடியும்.
How God is expanded everywhere. You can take this example. The sun is away from us, according to the scientist's calculation, 93 millions of miles away.
எப்படி கடவுள் எங்கும் வியாபித்திருக்கார் அப்படின்றத இந்த உதாரணத்தை மூலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த சூரியனானது நம்மளிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. விஞ்ஞானிகளுடைய கணக்குப்படி 93 மில்லியன் மைல் தூரத்தில் இருக்கு.
அண்ட் இமீடியட்லி வித்இன் எ செகண்ட் ஹிஸ் சன் சைன் இஸ் எக்ஸ்பேண்டட் ஆல் ஓவர் தி இமீடியட்லி அட்லீஸ்ட் 93 மில்லியன் வித்இன் எ செகண்ட்.
உடனடியாக ஒரு வினாடியில் அந்த சூரிய ஒளியானது இந்த பிரபஞ்சம் முழுக்க உடனடியாக குறைஞ்சது அந்த 93 மில்லியன் மைல் தூரத்துக்கு ஒரு வினாடியில் பரவிடுது.
So if it is possible by an ordinary material thing, Krishna, God is full spiritual. How much spiritually powerful he is that he can expand himself all over the universe.
அதனால ஒரு பௌதிகமான ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னும் போது, இந்த அளவுக்கு சாத்தியம் இருக்குன்னும் போது, கிருஷ்ணர் பகவான் அவர் முழுக்க ஆன்மீகமானவர். அவர் இந்த பிரபஞ்சம் முழுக்க விரிவடைறதுக்கு எவ்வளவு சக்தி கொண்டவராக இருக்கணும்.
This is called thoughtful consideration.
இதுக்கு பேர் நம்ம சிந்தித்து பார்த்து புரிந்து கொள்ளணும்.
So Krishna and Krishna says, Maya tatam idam sadnam, I am expanded everywhere. Where is the difficulty to understand?
அதனால் கிருஷ்ணர் சொல்றார், மயா தத்தம் இதம் சர்வம், நான் எங்கும் வியாபித்திருக்கேன் அப்படின்றார். இதை புரிந்து கொள்றதுல என்ன சிரமம் இருக்கு?
There is no difficulty. If we are sane person, if we can see that in one universe there is one sun, and the sun is so powerful, it is a material thing, and there are innumerable universes, and there are innumerable suns. One who has created the suns, how much powerful he is. This is the calculation. Common sense.
நம்ம புத்தி உள்ள நபர்களா இருந்தோம்னா இதை புரிந்து கொள்றதுல ஒரு சிரமமும் கிடையாது. நம்மால என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, இப்போ ஒரு பிரபஞ்சத்துல ஒரு சூரியன் இருக்கு, அந்த சூரியனுக்கு இவ்வளவு சக்தி இருக்கு, அது பௌதிகமானது அப்படின்னும் போது, இப்போ இந்த எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள் இருக்கு, இந்த எல்லா பிரபஞ்சங்கள்லேயும் எண்ணிலடங்காத சூரியன்கள் இருக்கு. இப்போ யார் ஒருத்தர் இந்த எல்லா சூரியன்களையும் படைச்சாரோ அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருக்க முடியும்? இப்படி தான் நம்ம கணக்கிடணும். இது பொதுவான அறிவு.
இஃப் ஒன் சன் விச் இஸ் மெட்டீரியல், இஃப் இட் இஸ் சோ பவர்ஃபுல் தட் ஃபார் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் it is giving its energy, heat and light, still it is so bright and powerful and temperature is so high.
இப்போ ஒரு சூரியன் பௌதிகமானது, அது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கு, பல கோடிக்கணக்கான வருடங்களா அது அதனுடைய சக்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கு, வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் கொடுக்குது, மிக பிரகாசமா இருக்கு, சக்தி வாய்ந்ததா இருக்கு, வெப்பத்தை கொடுக்குது.
How much powerful temperature is of God, you can just imagine.
அப்படின்னா அப்ப கடவுளோட வெப்பம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கணும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க.
So when he said, Maya tatam idam sarvam, it is not a false pride, it is fair.
அதனால மயா தத்தம் இதம் சர்வம்னு சொல்லும் போது இது பொய்யான கௌரவம் அல்ல, அகங்காரம் அல்ல, இது உண்மை.
Simply, we must have brain to understand. Maya tatam idam sarvam. Every particle, every atom, there is presence of God. That is stated in the sarvam.
நமக்கு அதை புரிந்து கொள்றதுக்கான மூளை இருக்கணும், அவ்வளவுதான். மயா தத்தம் இதம் சர்வம், ஒவ்வொரு துகள்லையும் ஒவ்வொரு அணுவிலையும் கடவுள் இருக்கார் அப்படின்றத சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு.
அண்ணாந்தர சங்கம் பரமானு சயாந்தர சங்கம் பரமானு மீன்ஸ் தி ஆட்டம். காட் இஸ் வித் இன் தி ஆட்டம்.
அந்தாந்தரஸ்த பரமானு சயாந்தரஸ்தம். பரமானு அப்படின்னா அணு, கடவுள் அந்த அணுவுக்குள்ளும் இருக்கார்.
So God is within you also. God is outside, God is within. Outside, as we see, these five elements, what are these five elements? The same thing, expansion of God's energy.
அதனால கடவுள் உங்களுக்கு உள்ளும் இருக்கார், அவர் வெளியிலும் இருக்கார். கடவுள் உள்ளுக்குள்ளும் வெளியிலையும் இருக்கார், அவர் அஞ்சு மூலப்பொருட்கள்லையும் இருக்கார். இந்த ஐந்து மூலப்பொருட்கள்ன்றது என்ன? அதேதான் பகவானுடைய சக்தியின் விரிவாக்கங்கள்.
Just like we practically see, scientifically, the sunshine is the cause of this universe.
உதாரணத்துக்கு நடைமுறையில விஞ்ஞானபூர்வமாகவும் அதை பார்க்கலாம். இந்த சூரிய கதிர்கள் தான், சூரிய ஒளி தான் இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமா இருக்கு.
Within the sunshine, all the planets have grown, and in each and every planet, due to the sunshine, the vegetables are growing.
இந்த சூரிய ஒளிக்குள்ள தான் இந்த அண்டங்கள் எல்லாம் வளர்ந்திருக்கு. ஒவ்வொரு அண்டத்திலையும் இந்த சூரிய ஒளியினால தான் காய்கறிகள் எல்லாம் வளர்ச்சி அடையுது.
There are leaves. When there is no sunshine, it is the leaves falls down. As soon as the sunshine is there, the colorful fruits and flowers and leaves have come out. Everything is due to the sunshine.
சூரிய ஒளி இல்லாத சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இலைகள் எல்லாம் கீழே விழுந்துருது. எப்போ அந்த சூரிய ஒளி இருக்கோ அப்போ மறுபடியும் எல்லாம் மிக வர்ணமயமா பழங்கள் மலர்கள் எல்லாம் ரொம்ப அழகா வரும். எல்லாமே இந்த சூரிய ஒளியினால தான் நடக்குது.
Similarly, the supreme sun is Krishna.
அதே மாதிரி உச்சமான சூரியன் அப்படின்னா அது கிருஷ்ணர் தான்.
தஸ்ய பிரபா பிரபவது ஜகதந்த கோடி. He has got, just like the sun has shining. Similarly, try to understand, God has got his effulgence. Bodily shining. That is called Brahma Jyoti.
Yasya prabha prabhavato jagatanda koti. எப்படி சூரியன் பிரகாசமானதா இருக்கோ அதே மாதிரி கடவுளுக்கும் அவருடைய பிரகாசமான அந்த ஒளி இருக்கு. அதை நாம புரிஞ்சு கொள்றோம். அவருடைய அந்த உடல் பிரகாசமான ஒளி தான் பிரம்ம ஜோதின்னு அழைக்கப்படுது.
அந்த பிரம்ம ஜோதி இஸ் innumerable universes are generated. Therefore, he is cause of all creation.
இந்த பிரம்மஜோதி இருக்கும்போதுதான் எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள் உருவாக்கப்படுது. அதனாலதான் எல்லா படைப்புக்கும் அவரே காரணமா இருக்கார்.
It doesn't require to manufacture each and every universe. He is so powerful that in his effulgence, in his shining, innumerable universes are created.
ஒவ்வொரு பிரபஞ்சத்தையா அவர் தனிப்பட்ட முறையில் உருவாக்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அவர் அந்த அளவுக்கு சக்தி மிக்கவராக இருக்கிறதால அவருடைய அந்த பிரகாசமான அந்த ஒளியிலிருந்தே எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள் உருவாக்கப்படுது. எஸ்ய பிரபா பிரபவத்தோ ஜகதண்ட கோட்டி கோட்டீஸ்வசுராதி விபூதி பின்னம். ஒவ்வொரு பிரபஞ்சத்திலையும் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் அண்டங்களும் இருக்கு. இவைகள் எல்லாம் வேத இலக்கியங்களில் இருக்கக்கூடிய வர்ணனைகள்.
So you have to learn. You cannot, by your teeny effort, with limited power, limited sense, perception, you cannot speculate. You have to understand from authoritative statements. That is called Veda.
அதனால நம்ம இதை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. நீங்க உங்களுடைய இந்த சிறு முயற்சியினால எல்லைக்குட்பட்ட சக்தியினால உங்களுடைய இந்த புரிதல்னால நீங்க கற்பனை செய்துட்டு இருக்க முடியாது. நீங்க அதிகாரப்பூர்வமான கூற்றுகள்ல இருந்து இதை புரிந்து கொள்ளணும். அதுதான் வேதம்னு சொல்லப்படுது.
Vedas means knowledge which is perfect knowledge, and if you study Vedas, then you get perfect knowledge of everything.
வேதங்கள் அப்படின்னா அறிவு, அது பூர்ணமான அறிவு. நீங்க வேதங்களை கற்றுக்கொண்டீங்கன்னா அப்போ எல்லாற்றை பற்றியும் நீங்க பூர்ணமான அறிவை அடைய முடியும்.
And the cream of the Vedic knowledge is here in the Bhagavad Gita.
அந்த வேத ஞானத்தினுடைய மிக உயர்ந்த விஷயம் இங்க பகவத்கீதையில இருக்கு.
So, if you read Bhagavad Gita carefully, then you get all the knowledge very perfectly.
அதனால நீங்க ரொம்ப கவனத்தோட பகவத்கீதையை படிச்சீங்கன்னா எல்லா ஞானத்தையும் பூர்ணமா நீங்க பெற முடியும்.
Here it is said, Maya tatamidam sarvam Jagat Abhaktam Murtina. And that expansion, that impersonal expansion, Abhakta, not manifested.
இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மயா ததமிதம் சர்வம் ஜகத் அவ்யக்த மூர்த்தினா. அந்த விரிவாக்கமானது, அதாவது அந்த அரூப விரிவாக்கம், அவ்யக்தா, தோற்றம் அளிக்காதது.
You cannot see God in person in this expansion. Therefore, sometimes we foolishly say that, can you show me God?
இந்த விரிவாக்கத்தில் நீங்க கடவுளே ஒரு நபரா காண முடியாது. அதனால தான் சில சமயத்தில் முட்டாள்தனமா அவங்க கேட்கிறாங்க, நீங்க கடவுளை காட்ட முடியுமா?
God is there. You have to make your eyes to see. That's why God is here in the temple. But somebody is thinking that this is not God, this is a statue, an idol.
கடவுள் இருக்கார், நீங்க அதை பார்க்கறதுக்கான கண்களை கொண்டிருக்கணும். இப்போ கடவுள் இங்க கூட இந்த கோயில்ல இருக்கார், ஆனா இப்ப யாராவது நினைக்கிறாங்க, ஓ இது கடவுள் இல்லைங்க, இது வெறும் சிலை அல்லது ஒரு விக்கிரகம்.
They are worshipping idol. Supposing it is idol, but if God is everywhere, why he is not in the idol?
அவர்கள் சிலைய வழிபடுறாங்க, இப்போ இது சிலைன்னு எடுத்துட்டா கூட, இப்ப கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காருன்னா ஏன் அவர் சிலைக்குள்ள இருக்கக்கூடாது?
What is the argument? If God is everywhere, then why he is not idol? God has the power. And actually, this is not idol. This is God's energy.
என்ன இதுக்கு வாதம் இருக்கு? இப்ப கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்னா ஏன் அவர் சிலையில் இருக்கக்கூடாது? உண்மையிலே கடவுளுக்கு சக்தி இருக்கு. உண்மையிலே சொல்லணும்னா இது சிலை அல்ல, இது கடவுளுடைய சக்தி.
The same example. The sun sign is everywhere. So, originally, sun sign is the cause of everything. Similarly, God's effulgence is the cause of material things also.
இப்போ அதே உதாரணம், இப்போ சூரிய ஒளி எல்லா இடத்துலையும் இருக்கு, மூலத்தில் அந்த சூரிய ஒளி தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கு. அதே மாதிரி கடவுளுடைய இந்த பிரகாசமான ஒளி தான் எல்லா பௌதிக விஷயங்களுக்கும் கூட காரணமானதாக இருக்கு.
That is explained in the 7th chapter of Bhagavad Gita. Bhumi rapo nalo bhayu khangamano buddhi deva. External energy, internal energy and marginal energy.
அது பகவத்கீதையினுடைய 7வது அத்தியாயத்தில் பூமிர் அப்போ நலவாயு கம் மனோ புத்தி ரேவச்சான்னு விளக்கப்பட்டிருக்கு. வெளிப்புறமான சக்தி, உள்புறமான சக்தி, நடுத்தர சக்தி.
External energy is this material expansion manifestation. Similarly, there is internal energy, the spiritual world manifestation. And in between them, there is another energy called marginal energy, tatastha. That we are living entities. We are is marginal energy.
The veli shakti endradhu inda bhautikamana virivakangal thotrangal ellam. Adhe maadhiri ul shakti endradhu aanmiga ulagathinudaiya thotram. Ippa rendathukku naduvula innoru shakti irukku, adha dhaan nadutara shakti, tatastha. Adha dhaan namma uyirvaaligalana namma namma vandha avarudaiya nadutara shakti.
Marginal energy means we can live either in this external energy or in the internal energy, in between.
நடுத்தர சக்தி அப்படின்னா நம்ம ஆன்மீக சக்தியில அல்லது பௌதிக சக்தியில வாழ முடியும். ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட நிலையில இருக்கிறதுனால நம்ம நடுத்தர சக்தி.
At the present moment, we are living in the external energy. But this external energy is also Krishna's energy, is God's energy. It is not different from him.
தற்சமயத்திலே நம்ம வெளிச்சக்தியில வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த வெளிச்சக்தியும் கூட கிருஷ்ணருடைய சக்திகள் தான், கடவுளுடைய சக்தி தான். இது அவரிலிருந்து வேறுபட்டது கிடையாது.
But the external energy means we are captivated by the external energy. But the external energy is not permanent.
ஆனால் வெளிச்சக்தி அப்படின்னா, அதாவது நம்ம இந்த வெளிச்சக்தியால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த வெளிச்சக்தியானது நிரந்தரமானது கிடையாது.
The internal energy is permanent. The spiritual world is permanent. And we are also permanent. Jiva Bhuta.
உள்சக்தியானது நிரந்தரமானது, ஆன்மீக உலகமும் நிரந்தரமானது, நம்மளும் கூட நிரந்தரமானவர்கள். ஜீவ பூத்தா ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே.
தி கிருஷ்ண கான்சியஸ்னஸ் மூமெண்ட் இஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஒன் செல்ஃப் ஃப்ரம் திஸ் எக்ஸ்டர்னல் எனர்ஜி டு தி இன்டர்னல் எனர்ஜி.
அதனால இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம்ன்றது ஒருத்தரை இந்த வெளிச்சக்தியிலிருந்து உள்சக்திக்கு மாற்றம் பெற வைக்கிறதுக்காக இருக்கு.
தட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ஆல் வேதிக் லிட்டரேச்சர். வேதைஷ்ட சர்வை அகமேவ வேதம் டு அண்டர்ஸ்டாண்ட் காட் அண்ட் கோ பேக் டு ஹோம் பேக் டு காட் ஹெட். தட் இஸ் பர்ஃபெக்ஷன் ஆஃப் லைஃப்.
அதுதான் எல்லா வேத இலக்கியங்களுடைய நோக்கமும் கூட. வேதைஷ்ட சர்வை அகம்வேத வேத்யா, கடவுளை புரிந்துகிட்டு மீண்டும் அவருடைய திருநாட்டுக்கு போய் சேரணும்ன்றது தான், அதுதான் வாழ்க்கையின் பூரண நிலை.
சோ ஹியர் வி ஆர் இன் தி காட்ஸ் எனர்ஜி, தேர் இஸ் நோ டவுட். மயாத்தர் மஸ்தானி சர்வ பூதானி எவ்ரி திங். பூதானி மீன்ஸ் ஆல் லிவிங் என்டிட்டிஸ், எனி திங் விச் ஹஸ் க்ரோன்.
அதனால இங்கே நம்ம கடவுளுடைய சக்தியாக இருக்கோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மத்சானி சர்வ பூதானி எல்லாமே, அதாவது பூத்தானி அப்படின்னா எல்லா உயிரினங்களும், எதெல்லாம் வளர்ச்சி அடையுதோ அது எல்லாமே.
தி ட்ரீஸ், தி பிளான்ட்ஸ், தி ஹில்ஸ், தி ஓஷன்ஸ், தி ஸ்கை, எவ்ரி திங் இஸ் ரெஸ்டிங் இன் காட்ஸ் எனர்ஜி. மத்சானி சர்வ பூதானி நாஹம் தேஷு அவஸ்திதா.
மரங்கள், செடிகள், மலைகள், சமுத்திரம், ஆகாயம், இவை எல்லாமே கடவுளுடைய சக்தியால் தான் தாங்கப்படுது. மத்சானி சர்வ பூதானி நச்சாகம் தேஷ் அவஸ்திதா.
பட் இட் இஸ் நாட் தட் தி ஃபேன்சிஸ் தி திங் தட் காட் ஹஸ் எக்ஸ்பேண்டட் இன் எவ்ரி திங் தென் வாட் எவர் ஐ வர்சிப் அண்ட் தட் இஸ் காட்ஸ் வர்சிப். நோ, கிருஷ்ணா சே நோ, தட் யூ கேனாட் டேக்.
அந்த பேன்தேஸ்ட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கடவுள் எல்லாத்துலேயும் விரிவடைஞ்சிருக்கார் அப்படின்னா அப்போ நான் எதை வழிபட்டாலும் அது கடவுள் வழிபாடு. இல்லை, கிருஷ்ணன் சொல்றார் நீங்க அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது.
தி சேம் எக்ஸாம்பிள், தி சன் சைன் இஸ் நாட் டிஃபரண்ட் ஃப்ரம் தி சன். பிகாஸ் தி சன் சைன் ஹஸ் என்டர்ட் வித் இன் யுவர் ரூம், இட் டஸ் நாட் மீன் தி சன் ஹஸ் என்டர்ட்.
அதே உதாரணம், இப்போ சூரிய ஒளியானது சூரியனிலிருந்து வேறுபட்டது கிடையாது, ஆனா சூரிய ஒளி உங்க அறைக்குள்ள நுழைஞ்சிருக்கு, அதனால சூரியனே உங்களுடைய அறைக்குள்ள நுழைஞ்சதா அர்த்தம் அல்ல.
இஃப் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் காட் இஸ் எவ்ரிவேர் இஸ் ஸ்டில் ஹி இஸ் நாட் எவ்ரிவேர். திஸ் இஸ் ஹி இஸ் இன்கான்சிமேபிள் பவர்.
நீங்க அவரை புரிந்து கொள்ள முயற்சித்தீங்கன்னா, கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார், ஆனாலும் அவர் எல்லா இடத்துலையும் இல்லை அப்படின்றத உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் அவருடைய நினைத்தற்கரிய சக்தி.
Therefore, if we want to worship God, then we have to worship His form, His name, form, quality, pastime. Then we shall realize that God is person, supreme being, and He has got all the propensities as we have got.
அதனால தான் நம்ம கடவுளை வழிபடணும் அப்படின்னா, அப்போ நம்ம அவருடைய ரூபம், அவருடைய நாமம், அவருடைய குணம், அவருடைய லீலைகள் இதெல்லாத்தையும் வழிபடணும். அப்போ தான் நம்மால் கடவுள் ஒரு நபர், அவர் உச்சமானவர், நமக்கு இருக்கிறத போல எல்லா சுபாவங்களும் அவரும் கொண்டிருக்கார், இதெல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியும்.
பிகாஸ் வி ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் காட், வி கேன் ஸ்டடி காட்ஸ் பர்சனாலிட்டி ஃப்ரம் அவர் பர்சனாலிட்டி. ஜஸ்ட் லைக் வி கேன் ஸ்டடி தி ஃபாதர் பை தி சிம்டம்ஸ் ஆஃப் தி சன். This is crude example. Similarly, whatever propensities we have got, where from the propensities coming? It is coming from God.
Yena namma kadavulude amsamndradala nammala aayvu seiyiradhu moolama nammatta enna gunangal irukko adu aayvu seiyiradhu moolamave nama kadavulai therindhu kolla mudiyum. Ippa eppadi oru maganai aayvu seidhu அவர்கிட்ட இருக்கக்கூடிய அறிகுறிகளை வச்சு தந்தையை தெரிந்து கொள்ளலாமோ, இது ஒரு பண்பற்ற உதாரணம் தான். ஸோ அதே மாதிரி இப்போது நமக்கு இருக்கக்கூடிய இந்த சுபாவங்கள் எல்லாமே எங்கிருந்து வருது? அது கடவுள்கிட்ட இருந்து
தான். ஜன்மார்த்த சஜதா Everything is emanating from God.
அதனால தான் வேதாந்த சூத்திர சொல்லுது ஜன்மாதேசே அதஹா எல்லாமே கடவுளிடமிருந்து உருவாக்கப்படுது.
The original source of everything is God.
எல்லாவற்றிற்குமான ஆதி மூலம் கடவுள்தான்.
So when we study ourselves minutely that what is our position or by studying ourselves we can study the nature of God.
அதனால நம்மளை பற்றி நம்ம நுண்ணியமா ஆய்வு செய்யறதுனால நம்முடைய நிலையை புரிந்து கொள்றதால கடவுளின் இயற்கையை பற்றி நம்ம கற்றுக்கொள்ள முடியும்.
The difference is only that he is huge, the great, we are small part.
ஒரே வித்தியாசம் என்னன்னா அளவில் அவர் மிக பெரியவர், நம்ம மிக சிறிய துகள்.
But the qualities are the same. You take a drop of the ocean water, the chemical composition is the same. The taste is the same. So that is the difference between a living entity and God.
ஆனால் குணத்தளவில் ஒன்றே தான். நீங்கள் சமுத்திரத்திலிருந்து ஒரு துளி நீர் எடுத்து அதில் இருக்கக்கூடிய ரசாயன கலவைகளை சோதித்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் சுவையும் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் நமக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான்.
We are a small sample of God, but God is great. If we understand this philosophy, then it is not difficult to understand what is God, and then we can establish our original relationship, and if we act accordingly, then our life is successful.
கடவுளோட ஒரு சிறு மாதிரி தான் நம்ம. இப்போ இந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா இது புரிஞ்சு கொள்றது ரொம்ப கஷ்டமானது அல்ல. கடவுள்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம நம்முடைய அந்த உறவை மறுபடியும் நிலைநாட்டி கொள்ளலாம். அதன்படி நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அப்போ நம்மளுடைய வாழ்க்கை வெற்றிகரமானதாகும். மிக்க நன்றி.
Well, when someone is having some kind of mental problem, the psychiatrist analyzes it from the medical point, sometimes from the psychological viewpoint.
ஒருத்தருக்கு மனரீதியான பிரச்சனை இருக்கும்போது அவர்கள் மனநல மருத்துவர்களை அணுகிறாங்க. அவங்க அந்த மருத்துவ ரீதியாக அதை பார்க்குறாங்க. சில சமயத்தில் மனோ ரீதியாக அதை அணுகிறாங்க. அதை பற்றின உங்களுடைய கருத்து. மனநல மருத்துவர்கள்.
This is an expansion of the energy known as mind.
இது சக்தியினுடைய விரிவாக்கம், அது மனதுன்னு அறியப்படுது.
That is explained in the Bhagavad Gita. Kanga mana buddhi devachu. These are subtle matter.
அது பகவத் கீதையில விளக்கப்பட்டிருக்கு. கம் மனோ புத்தி ரேவச்ச. இது சூட்சமமான ஒரு ஜடம்.
சோ different division. If God's creation is so wonderful that even if you take the atom, there are so many things.
பல பிரிவுகள் இருக்கு. கடவுளோட படைப்பு ரொம்ப அற்புதமானது. ஒரு அணுவை எடுத்துட்டீங்கன்னா கூட அதுல பல விஷயங்கள் இருக்கு.
That is scientist. So what to speak of mind, thinking, feeling, willing, and there are so many divisions.
அப்படி இருக்கும்போது மனதை பற்றி சொல்றதுக்கு என்ன இருக்கு? சிந்திக்குது, உணர்ச்சிகள் கொண்டிருக்கு, விருப்பப்படுது, இந்த மாதிரி பல பிரிவுகள் இருக்கு அதுல.
So what is your question about the psychiatrist?
மனநல மருத்துவர்களை பற்றின உங்களுடைய கேள்வி என்ன?
It is a material thing and very subtle and there are so many divisions. So what is your question about it?
இது பௌதிகமான ஒரு விஷயம், ரொம்ப சூட்சமமானது, அதுல பல பிரிவுகள் இருக்கு. உங்களுடைய கேள்வி எது பற்றினது? அவர்களை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்றதை தான் நான் தெரிஞ்சுக்க
விரும்புகிறேன்.
ஆமா, எல்லாமே கடவுளால் தான் தாங்கப்படுது. இதுவும் கடவுளால் தான் தாங்கப்படுது. அதுக்குன்னு ஏதாவது சிகிச்சை முறையெல்லாம் இருக்க வேண்டியது அவசியமா?
எவ்ரிதிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் that everything is expansion of God's energy.
முதல்ல நீங்க என்ன புரிந்து கொள்ளணும்னா எல்லாமே கடவுளுடைய சக்தியின் விரிவாக்கங்கள் தான்.
So if you understand God, then the energies are automatically understood.
அதனால நீங்க கடவுளை புரிந்து கொண்டீங்கன்னா அவருடைய சக்திகள் எல்லாமே தானாகவே புரிந்து கொள்ளப்படும்.
ஜஸ்மின் விஜ்ஞாதே சர்வமேதம் விஜ்ஞாதம் பவந்தி. திஸ் இஸ் தி பேசிக் இன்டர்.
கஸ்மின் தோ பஹோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி. இது வேத உபதேசம்.
இஃப் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் காட், தென் ஹிஸ் எனர்ஜிஸ் ஆல்சோ வில் பி அண்டர்ஸ்டுட் பை.
நீங்க கடவுளை புரிந்து கொள்ள முயற்சித்தீங்கன்னா அப்போ கடவுளுடைய சக்தியையும் உங்களால புரிந்து கொள்ள முடியும்.
இஃப் யூ நோ தி ரூட், இஃப் யூ வாட் ஆர் தி ரூட் ஆஃப் தி ட்ரீ, தென் தி ட்ரீ, ஹோல் ட்ரீ பிகம்ஸ் லக்ஸூரியன்ட்லி கிராஸ்.
உங்களுக்கு மரத்தோட வேர் தெரிஞ்சு அந்த மரத்துக்கு நீங்க நீர் ஊற்றுனீங்க அப்படின்னா அப்ப மொத்த மரமும் ரொம்ப நல்லா தலைத்து சிறப்பா இருக்கும்.
அவர் ப்ரொபசிஷன் இஸ் யூ டேக் தி ரூட் கிருஷ்ணா and he will understand everything properly.
அதனால நம்ம என்ன ஆலோசனை வழங்குறோம்னா கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் மூலமானவர். ஸோ இப்போ நீங்க கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா அப்ப நீங்க எல்லாத்தையுமே முறையா புரிந்து கொள்ள முடியும்.
If you want to understand the tree, whole tree, you try to understand it from the root, not from the top.
மொத்த மரத்தையும் நீங்க புரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க வேர்ல இருந்து புரிந்து கொள்ள முயற்சிக்கணும், மேல இருந்து இல்ல.
Disease, any disease, if you understand the root cause of the disease, you can give proper medicine and his cure.
அதே மாதிரி வியாதி, எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் அந்த வியாதியினுடைய மூலம் என்னன்றது தெரிஞ்சிட்டீங்கன்னா முறையான மருந்து கொடுத்து அவரை குணப்படுத்திடலாம்.
So, psychiatrists, generally, their patients are crazy fellows.
மனநல மருத்துவர்கள்னா பொதுவா அவர்களுடைய நோயாளிகள் எல்லாம் பைத்தியம் பிடிச்சவர்கள்
தான்.
பொதுவா அவர்கள் மருத்துவம் பார்க்கறதே பைத்தியம் பிடிச்சவங்களுக்கு தான் இல்லையா?
நோ சேன் மேன் கோஸ் டு சைக்கியாட்ரிஸ்ட்.
நல்ல புத்தியோட இருக்கிறவங்க யாரும் மனநல மருத்துவர்கிட்ட போக மாட்டாங்க, உண்மையா இல்லையா?
So all this crazy man sometimes makes the psychiatrist a crazy.
சில சமயத்துல இந்த பைத்தியம் பிடிச்சவங்க எல்லாம் சேர்ந்து மனநல மருத்துவரையே பைத்தியம் ஆக்கிடுவாங்க.
So more or less everyone is crazy. That is the it is not my layman's opinion. It is the opinion of a big medical surgeon.
அதிகமாவோ அல்லது குறைவாவோ கிட்டத்தட்ட எல்லாருமே பைத்தியம் பிடிச்சவங்க தான். இது ஏதோ ஒரு பாமரனுடைய கருத்தல்ல, ரொம்பவும் கற்றறிந்த ஒரு மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணருடைய கருத்து இது.
There was a case in the court, murder case. The murderer pleaded that I became crazy man at that time.
ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்துட்டு இருந்தது. அந்த வழக்கில் அது வந்து ஒரு கொலை வழக்கு. அந்த கொலை செய்த குற்றவாளி, நான் அந்த சமயத்தில் பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதனால எனக்கு என்ன செய்தன்னு தெரியலன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான்.
That is generally. So, the medical man was called to examine. Then he was great civil surgeon in Calcutta.
அதனால ஒரு மருத்துவரை அழைச்சி வந்து அந்த குற்றவாளிய சோதிக்கிறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. அவர் வந்து ஒரு பெரிய அறுவை சிகிச்சை நிபுணர். அவர் கல்கட்டாவில் இருந்து வந்திருந்தார்.
So he gave his opinion in the court that so far I have treated many patients. So my opinion is that everyone is more or less a madman.
அந்த மருத்துவர் நீதிமன்றத்தில் அவருடைய கருத்தை சொல்லும்போது சொல்றார், இதுவரைக்கும் நான் எத்தனையோ நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்துருக்கேன், கிட்டத்தட்ட சொல்லணும்னா எல்லாருமே குறைவோ அல்லது அதிகமோ கிட்டத்தட்ட எல்லாருமே பைத்தியம் பிடிச்சவர்கள் தான்.
More or less, it is a question of degree. So, our opinion is like that.
எவ்வளவு சதவீதம்ன்றதுதான் கேள்வியை ஒழிய அதிகமோ குறைவோ எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. அதனால நம்முடைய கருத்தும் அந்த மாதிரி
தான். Who is not under the direct connection with God, he is a crazy man.
யார் ஒருத்தர் நேரடியா கடவுளுடைய தொடர்பில் இல்லாம இருக்காங்களோ அவங்க பைத்தியம் பிடிச்சவங்க தான்.
He is a madman. Now we can treat. So we are also psychiatrists. We are pushing this Krishna consciousness. So because anyone who is in this material world, more or less crazy, madman.
இவன் பைத்தியம், இவனுக்கு இப்ப நீங்க மருத்துவம் பாருங்க. அதனால நம்மளும் கூட மனநல மருத்துவர்கள் தான். நம்ம இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பிரச்சாரம் செய்துட்டு இருக்கோம். ஏன்னா யாரெல்லாம் இந்த பௌதிக உலகத்தில் இருக்காங்களோ அவர்கள் எல்லாருமே அதிகமாகவோ குறைவாகவோ பைத்தியம் பிடிச்சவங்க
தான். ஏன்னா
அவன் கடவுளை பற்றின அக்கறை இல்லாமல் இருக்கான், அதனால தான் அவன் பைத்தியம்.
He is completely under the control of God, but still he has the audacity to say, no, I don't believe in God.
அவன் முழுக்க கடவுளுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறான், ஆனாலும் அவனுக்கு இல்லை நான் கடவுளை நம்ப மாட்டேன் அப்படின்ற தைரியம் அவனுக்கு இருக்கு.
Anyone who does not believe in God, he is a crazy fellow. You can treat him. Everyone is patient.
அதனால் யார் ஒருத்தர் கடவுளை நம்பலையோ அவன் பைத்தியம் பிடிச்சவன் தான். அதனால் அவனுக்கு நீங்கள் மருத்துவம் பார்க்கலாம். அதனால் எல்லாருமே நோயாளிகள் தான்.
பிரகிருதி க்ரியமாணானி குணை கர்மாணி சர்வச அகங்கார விமூராத்மா கர்த்தாஹம் இது மன்னதி. This crazy fellow, he is fully under the control of material nature and he is still thinking that he is independent.
இந்த பைத்தியம் பிடிச்சவன் முழுமையாக ஜட இயற்கையினுடைய கட்டுப்பாட்டில் இருந்துட்டு அவன் என்ன நினைக்கிறான்னா, நான் சுதந்திரமாக இருக்கேன்.
That is craziness.
அதுதான் பைத்தியக்காரத்தனம்.
Everyone is thinking like that. Everyone is a patient of psychiatrist. How we can declare independence?
எல்லாருமே அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் எல்லாருமே மனநல மருத்துவருக்கான நோயாளி தான். எப்படி சுதந்திரத்தை நம்ம அறிவிக்க முடியும்?
There is no independence. You completely dependent on the laws of material nature. பிரகிதக்ரியமான துணை கர்மான.
சுதந்திரமே எதுவும் கிடையாது. நம்ம முழுக்க இந்த ஜட இயற்கையினுடைய சட்டத்துக்கு உட்பட்டவர்களா இருக்கோம், அதை சார்ந்து இருக்கிறோம். பிரகிருத்தே கிரியமானி குணை கர்மானி சர்வச
ஜன்ம மித்து ஜராபேதி துக்க தோஷான தர்சனம். This is knowledge. Nobody wants to die. But nature says you must die. Where is your independence?
ஜன்ம மிருத்து ஜரா வியாதி துக்க தோஷான தர்சனம், இதுதான் அறிவு. யாருமே மரணம் அடைய விரும்புறதில்லை, ஆனா இயற்கை சொல்லுது நீ மரணம் அடைஞ்சுதான் ஆகணும். எங்க உன்னுடைய சுதந்திரம்?
Nobody wants to take bath or enter into the mother soon. But you must enter. Nobody wants to become old man. Nature says you must become old man.
யாருமே பிறவி எடுக்க விரும்புறது கிடையாது, தாயோட கர்ப்பத்தில் நுழைய விரும்புறதில்லை, ஆனால் நீங்கள் நுழைஞ்சுதான் ஆக வேண்டியிருக்கு. யாருமே வயோதிகத்தை அடையத்துக்கு விரும்புறதில்லை, ஆனால் இயற்கை சொல்லுது இல்லை நீங்கள் வயோதிகர் ஆகிதான் ஆகணும்.
Nobody wants disease. The nature says you must have disease. So where is your independence?
யாருமே வியாதியை அடைய விரும்புறதில்லை, ஆனால் இயற்கை சொல்லுது இல்லை நீ வியாதியாஸ்தனம் ஆகிதான் ஆகணும். அப்ப எங்க உனக்கு சுதந்திரம் இருக்கு?
But the crazy fellow says, I am independent. I think like this. What is the value of your thinking?
ஆனா இந்த பைத்தியம் பிடிச்சவன் என்ன நினைக்கிறான்? நான் சுதந்திரமா இருக்கேன், நான் இப்படிதான் நினைக்கிறேன். நீ நினைக்கிறதுல என்ன மதிப்பு இருக்கு?
You may think in your favor, but the nature will not allow it.
உனக்கு சாதகமா நீ வேணா நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனா இயற்கை அதுக்கு அனுமதிக்க போறது இல்லையே.
So everyone is crazy who is declaring independence. He is a crazy.
அதனால யாரெல்லாம் சுதந்திரமா இருக்கணும்னு அறிவிச்சிட்டு இருக்காங்களோ அவன் பைத்தியம் பிடிச்சவன் தான்.
Then any question?
வேற ஏதாவது கேள்வி இருக்கா?
Yes, this question is very nice. Anyone who does not believe in God, does not surrender to God, he is a crazy fellow.
இது ரொம்ப நல்ல கேள்வி. யார் ஒருத்தர் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்களோ, கடவுள்கிட்ட சரணடையிலையோ, அவன் பைத்தியம் பிடிச்சவன் தான், அவ்வளவுதான். ஸ்ரீல பிரபுபாத் ஒருத்தர் மீண்டும் பகவானுடைய திருநாட்டுக்கு திரும்பி போகணும்னா ஆன்மீக குருவோட கருணை தேவைன்னு சொல்லப்படுது. இப்போ ஏதாவது அந்த கருணை பெறத்துக்கு சாதகமான ஒரு குறிப்பிட்ட சேவை இருக்கா? அப்படி இருக்குன்னா அது எந்த சேவைன்றதை எப்படி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறது? அவங்க என்ன தெரிஞ்சுக்க விரும்புறாங்கன்னா, பகவானுடைய லோகத்துக்கு திரும்பி போறதுக்கு எது மிகச்சிறந்த செயலா இருக்கும்?
சிவனம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம், தட் இஸ் தி பெஸ்ட் எஜுகேஷன். டு ஹியர் அபவுட் காட், டு சாண்ட் அபவுட் காட், டு திங்க் அபவுட் காட், டு வர்ஷிப் காட்.
ஏற்கனவே ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுறதுன்ற அந்த செயல்களை நீங்கள் செய்துட்டு தான் இருக்கீங்க. அது ரொம்ப எளிமையான விஷயம். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஸ்மரணம் பாத சேவனம், இதுதான் மிகச்சிறந்த கல்வி. கடவுளை பற்றி கேட்கறது, கடவுளை பற்றி பாடுறது, கடவுளை பற்றி சிந்திக்கிறது, கடவுளை வழிபடுறது.
This way there are 9 processes recommended. You are following that, at least trying to follow. Then when you are perfect, then you go.
இவ்விதத்தில் 9 வழிமுறைகள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதை பின்பற்றிட்டு இருக்கீங்க, குறைஞ்சபட்சம் அதை பின்பற்ற முயற்சிக்கிறீங்க.
தப்தாதேகம் புனர்ஜன்மனைதி நமோர் மெட்டீரியல் பாடி. You follow strictly the devotional process.
இந்த பக்தி வழிமுறையை தீவிரமாக நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா, தக்தாதேகம் புனர்ஜன்ம நைத்தி, அதுக்கப்புறம் ஜட உடல்ன்றது இருக்காது.
There are 9 different ways. But if you simply hear about God, then you also become perfect.
9 விதமான வழிமுறைகள் இருக்கு. ஆனால் நீங்கள் கடவுளை பற்றி கேட்கிறது மட்டுமே செய்தாலும் கூட நீங்கள் பூரணத்துவத்தை அடையலாம்.
எனி ஒன் ஆஃப் தேம், யூ டேக் 9 ஆஃப் தேம், 8 ஆஃப் தேம், 7 ஆஃப் தேம், 6 ஆஃப் தேம், 5 ஆஃப் தேம், அட்லீஸ்ட் ஒன் யூ டேக் அண்ட் யூ பிகம் பெர்ஃபெக்ட்.
அவைகளில் ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் 9 எடுத்துக்கலாம், 8 எடுத்துக்கலாம், அவைகளில் 7 எடுத்துக்கலாம், அவைகளில் 6 எடுத்துக்கலாம், அவைகளில் 5 எடுத்துக்கலாம். குறைஞ்சது நீங்கள் 1 எடுத்துட்டீங்கன்னா கூட நீங்கள் பூர்ணத்துவத்தை அடையலாம்.
One must. Just like Maharaj Parikshit, he took only one. He listened to Sukadeva Goswami. Hearing. He became perfect.
ஒரு வழிமுறையை கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதனால தான் பரீட்சித் மகாராஜ் ஒரே ஒரு வழிமுறையை எடுத்துட்டார். சுகதேவ கோஸ்வாமிகிட்ட இருந்து அவர் கேட்டார், அதுல அவர் பூர்ணத்துவத்தை அடைஞ்சார்.
சுகதேவ கோஸ்வாமி, he simply chanted, he became perfect.
சுகதேவ கோஸ்வாமி வெறுமனே அவருடைய புகழ் பாடினதுனாலேயே பூர்ணத்துவத்தை அடைஞ்சார்.
சிவனம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சீவனம் அர்ச்சனம் பாத் பந்தனம் தாசம் சத்யம் அர்ஜுன், he simply took Krishna as the best friend, he became perfect.
அர்ஜுனன் செய்ததெல்லாம் கிருஷ்ணரை சிறந்த நண்பராக ஏற்றுக்கொண்டான், அதிலேயே அவன் பூர்ணத்துவத்தை அடைஞ்சான்.
That is Bhagavad Gita. He has accepted Krishna as the best friend. Krishna, although I am talking with you as friend, but I know what you are. So I am perplexed. Kindly give me lesson. Shishasriham sarimang prapannam.
அதுதான் பகவத் கீதை. அவன் கிருஷ்ணரை சிறந்த நண்பராக ஏற்றுக்கொண்டான். கிருஷ்ணா, ஒரு நண்பனாக நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தாலும் நீங்கள் யார் அப்படின்றத எனக்கு தெரியும், அதனால் நான் ரொம்ப குழம்பியிருக்கேன், தயவுசெய்து எனக்கு உபதேசம் கொடுங்க. சிஷ்யஸ்தேகம் சாதி மாம் துவாம் பிரபன்னம்.
மை டியர் கிருஷ்ணா, ஐ ஆம் சரண்டரிங் டு யூ, ஐ அக்செப்ட் யூ அஸ் மை ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், கைண்ட்லி டீச் மீ.
எனது அருமை கிருஷ்ணா, நான் உங்களை என்னுடைய ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொள்கிறேன், தயவுசெய்து எனக்கு உபதேசம் பண்ணுங்க.
So, he became perfect by making Krishna his friend.
அதனால் அர்ஜுனன் கிருஷ்ணரை சிறந்த நண்பராக ஆக்குறதுனாலேயே பூரணத்துவத்தை அடைஞ்சான்.
So nine processes, any process you take and do it perfectly, then you become.
அதனால ஒன்பது வழிமுறைகள்ல நீங்க எந்த ஒரு வழிமுறை எடுத்துட்டாலும் அதை பூர்ணமா நீங்க செயல்படுத்தினீங்கன்னா நீங்க பக்குவத்தை அடையலாம்.
So we are opening different centers all over the world. At least if they come and hear about Krishna, they will become perfect. Without doing anything. Simply by hearing.
உலகம் முழுக்க நம்ம பல மையங்களை திறந்துட்டு இருக்கோம். அதனால மக்கள் குறைஞ்சபட்சம் வந்து கிருஷ்ணரை பற்றி அவங்க கேட்டாங்க அப்படின்னாவே போதும். வெறுமனே கேட்கறதுனாலேயே அவங்க பூரணத்துவத்தை அடைய முடியும். வேற எதுவும் செய்ய தேவையில்லை.
சவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசி. இட் இஸ் வெரி ஈஸி. இட்ஸ் நாட் அட் ஆல் டிபிகல்ட். வெர் இஸ் இட் டிபிகல்ட்? காட் ஹஸ் கிவன் அஸ் ஹியர். அண்ட் இஃப் வி சிம்பிளி ஹியர், லிசன் வாட் கிருஷ்ணா சேஸ், வி பிகம் பெர்ஃபெக்ட்.
சவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம், இது ரொம்ப சுலபமானது. இதில் சிரமமே எதுவும் கிடையாது. இதில் எங்கே சிரமம் இருக்குது? கடவுள் நமக்கு காது கொடுத்துருக்கிறாரு. கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கேட்குறதுனாலேயே நம்ம பூர்ணத்துவத்தை அடையலாம். நீங்கள் காது கொடுத்து கேட்குறீங்க, ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அதன்படி நடந்துக்கல அப்படின்னா என்ன ஆகும்?
Hear means you do it in practical life. Otherwise, what is the hearing? That that's like one stone that he has got.
கேக்குறது அப்படின்னா அது நடைமுறை வாழ்க்கையில செயல்படுத்துறது. அப்படி இல்லைன்னா கேட்கறதுன்ற பேச்சுக்கு எங்க இடம் இருக்கு? அப்படி இல்லைன்னா அது வெறும் கல்லு மாதிரி தான், அதுக்கு கூட காது இருக்கு.
Hearing means it will react. That is hearing. The more you hear, it will react.
கேட்கறது அப்படின்னா அதுக்கான எதிர் விளைவு இருக்கும். நீங்கள் அதிகம் கேட்குறீங்க அப்படின்னா அதிகம் அதுக்கான விளைவு இருக்கும். அதுதான் கேட்கறது.
Then you practically do it. But everything comes by hearing. So hearing is so important.
அதன் பிறகு அதை நீங்கள் நடைமுறையில் செயல்படுத்துங்க. ஆனால் எல்லாமே கேட்கறதுனால தான் வருது. அதனால் கேட்பதுன்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது.
Just like in your ordinary education, you go to the school, college and hear from the professor. Hearing is so important. And then you become perfect. You take your degrees.
எப்படி சாதாரண உங்களுடைய கல்வி பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போனால் கூட கல்லூரிகள்லாம் பேராசிரியர்கிட்டேருந்து நீங்கள் கேட்குறீங்க, கேட்பதுன்றது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ தான் நீங்கள் பூரணத்துவத்தை அடைய முடியும், உங்களுடைய பட்டத்தை பெற முடியும்.
Similarly, the science of God, you simply hear about it.
அதே மாதிரி கடவுளை பற்றின விஞ்ஞானமும் நீங்க வெறுமனே காது கொடுத்து கேட்கணும்.
சமணம் கீர்த்தனம், then gradually it will purify. Hearing means purifying the dirty things within the heart. That is hearing.
சவணம் கீர்த்தனம் படிப்படியா அது தூய்மைப்படுத்தும். கேட்பது அப்படின்றது இதயத்தில் இருக்கக்கூடிய அழுக்கான விஷயங்களை தூய்மைப்படுத்துறதுக்காக இருக்கு. அதுதான் கேட்பது.
சீத்ததர்ப்பணமாஜனம் சின்னதான சகதா கிருஷ்ண பின்ன சவன கீர்த்தனம். பிகாஸ் இட் இஸ் ஸ்பிரிச்சுவல், ஹியரிங் ஹேஸ் காட் எ பொட்டன்சி டு பியூரிஃபை.
சேத்ததர்ப்பண மார்ஜனம் சின்வதான் சகதா கிருஷ்ண புண்ணிய சிரவண கீர்த்தனம். இது ஆன்மீகமானதுன்றதால கேட்பதனால அது உங்களை தூய்மைப்படுத்துறதுக்கான சக்தியை கொண்டிருக்கு.
This is not ordinary hearing. This is spiritual hearing. So it has got a potency. Sinnatang sabata krishna punna savana kirtan. Anyone who takes part in this process of hearing and chanting, he become pious, purified.
இது சாதாரணமான கேட்பது கிடையாது, இது ஆன்மீகமா கேட்பது. அதுக்கு சக்தி இருக்கு. ஸ்ரவணதாம் சகதா கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தன. யார் ஒருத்தர் இந்த ஸ்ரவண கீர்த்தனத்தில் பங்கெடுத்துக்கிறாங்களோ அவங்க புண்ணியமானவர்கள் ஆகிறாங்க, தூய்மை அடைகிறாங்க.
Just like if you touch somewhere rather the fire, it will act.
இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நெருப்பை தொட்டீங்க அப்படின்னா எப்படியாவது ஒரு விதத்தில் அதுக்கான எதிர்வினைவை கொடுக்கும்.
Similarly, Krishna is spiritual. you hear about Krishna, then it will act. Then you will be aware.
அதே மாதிரி கிருஷ்ணர் ஆன்மீகமானவர். நீங்க கிருஷ்ணரை பற்றி கேட்டீங்க அப்படின்னா அப்ப அது செயல்பட ஆக தொடங்கும். அப்ப நீங்க தூய்மை அடைவீங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா?
How can we understand why the Krishna consciousness movement seems to attract so many young boys and young girls in the Western world?
Srila Prabhupada, இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது மேற்கத்திய உலகத்துல ஏன் இவ்வளவு இளைஞர்களையும் யுவதிகளையும் கவர்ச்சி அடைய வைக்குது? இது எப்படி நம்ம புரிந்து கொள்றது? நிறைய இளைஞர்களை கவர்ந்து இழுக்கிற மாதிரி நடுத்தர வயதினர் அல்லது வயோதிகர்களை இந்த மேற்கத்திய நாடுகளில் கவர்ச்சி அடைய வைக்கிறது இல்லையே?
Not only Western world, everywhere. Therefore they are called old fools.
மேற்கத்திய நாடுகளில் மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே. அதனால தான் அவங்க வயதான முட்டாள்கள்னு சொல்ல போறாங்க.
Because they require time to forget what they have learned.
ஏன்னா அவங்க என்ன கற்றுக்கொண்டாங்களோ அதை மறக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்குது.
Young man, they are receptive. Therefore, for education, younger age is recommended.
இளைஞர்கள் அதுக்கு சாதகமானவர்களா ஏற்கக்கூடியவர்களா இருக்காங்க. அதனால தான் இளம் வயது கல்விக்கான வயதா பரிந்துரைக்கப்படுது.
There is a history. One father and one daughter. They both appeared for BA examination. The father failed and the daughter passed.
ஒரு வரலாறு இருக்கு. ஒரு தந்தையும் ஒரு மகளும் ரெண்டு பேருமே பிஏ தேர்வுக்காக விண்ணப்பித்திருந்தாங்க. அதுல தந்தை தேர்ச்சி பெறல, மகள் வந்து தேர்ச்சி பெற்றாங்க.
The younger generation, they can receive very nicely. Older generation, it is little difficult.
இளம் தலைமுறையினரால் இதை வரவேற்க முடியுது. வயோதிகர்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமானது.
Therefore it is recommended by Pralhadma.
அதனால தான் இது பிரகலாத மகாராஜரால் பரிந்துரைக்கப்படுது.
கௌமாரவாசதேத் பிராக்யா தர்மான பாகவதானி துர்லபங்க மானுஷன் ஜன்மம் ததபி அத்ருவம். He recommended, my dear friends, Prahlad Maharaj was 5 years old, and he was preaching Krishna consciousness in his classroom. When the teachers are out, he would preach Krishna consciousness.
Prahlad Maharaj, 5 vayadu sirvana irukkumbodhu, avarudaiya vaguparaiyila, aasiriyargal ellam veliyila pona samayathila, avarudaiya nanbargalukku pracharam seivar. Enadharmai nanbargale appdin solli, indha Krishna unarvu patri pracharam seivar.
Friends will request, my dear Prahlad, let us play, this is Tipinava. He said, no, my dear friend, Kumaravasarit Pragna Dharmanu Bhagavadvani. Immediately, we are now young boys, this is the time to learn.
நண்பர்கள்லாம் கேட்பாங்க, பிரியமான பிரகலாதரே, இப்ப நம்ம விளையாடலாம், இப்ப நம்ம சாப்பிட்ற நேரம் அப்படின்னா அவர் சொல்லுவார், இல்லை 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 நண்பர்களே, கௌமாரம் ஆச்சரிய பிராகோ தர்மான் பாகவதானிகா, உடனடியா இப்போ நம்ம இளம் வயதில் இருக்கோம், இது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சமயம்.
கௌமாரம் மீன்ஸ் பிட்வீன் 5 to 10 years. திஸ் இஸ் தி டைம்.
கௌமாரம் அப்படின்னா 5 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும், அதுதான் சரியான நேரம்.
தர்மான பாகவதானி வாய்
தர்மான் பாகவதானிக, ஏன் இப்போ துர்லப மானுஷ ஜன்ம?
டோன்ட் திங்க் தட் யுவர் லைஃப் இஸ் கேரண்டி, வி கேன் டை அட் எனி மோமெண்ட். பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் தி சயன்ஸ் ஆஃப் காட் இன் திஸ் ஆர்லி ஏஜ்.
உங்களுடைய வாழ்க்கை உத்தரவாதத்தோடு இருக்கும்னு நீங்க நினைக்காதீங்க. எந்த சமயத்திலையும் நம்ம இறந்து போகலாம். அதனால இந்த இளம் வயதிலேயே கிருஷ்ண கடவுள் விஞ்ஞானத்தை கற்றுக்கொள்றது சிறந்தது.
This is Prahlad Maharaj's recommendation.
இதுதான் பிரஹலாத் மகாராஜ் பரிந்துரைக்கிறார்.
So this Bhagavad Dharma, Krishna consciousness, should be learned from the very beginning. Then it will be solid.
அதனால இந்த பாகவத தர்ம கிருஷ்ண உணர்வுன்றது ஆரம்ப காலத்திலிருந்தே கற்றுக்கொள்ளப்படணும். அப்பதான் அது உறுதியா இருக்கும்.
By nature's way, younger generation, they capture very nicely.
இயற்கையின் வழியில இளம் தலைமுறையினர்கள் இது ரொம்ப சிறப்பா கடைபிடிக்கிறாங்க.
This question was asked by many gentlemen to me. Why younger generation attract?
ஏன் இந்த இளம் தலைமுறையினர் கவர்ச்சி அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி பல பண்புள்ள நபர்கள் என்கிட்ட கேட்டிருக்காங்க.
Because they are receptive. This is the age. We don't waste time. From the very beginning of life, when we can talk, when we can walk, learn Krishna consciousness, chant Hare Krishna, life will be successful.
ஏன்னா அவர்கள் இதை வரவேற்கிறாங்க. இதுதான் வயசு. அவங்க காலத்தை வீணடிக்காம வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்தே நம்ம பேச முடியும், நம்மால் நடக்க முடியும், கிருஷ்ண உணர்வை கற்றுக்கொள்ள முடியும், ஹரே கிருஷ்ண ஜபம் பண்ண முடியும். நம்ம வாழ்க்கை அப்ப வெற்றிகரமாக ஆகும்.
Opening so many gurukuls to teach from the very beginning of life.
அதனால தான் நாங்க நிறைய குருகுலங்கள் திறந்துட்டு இருக்கோம். வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்தே அவங்களுக்கு இதை உபதேசிக்கணும்ன்றதுக்காக.
Brahmachari Gurukule Vasandanta Gururitam. They should be trained up how to offer respect to Guru, to superior. These things are not taught.
Brahmachari Gurukule Vasandanta Gururitam. அவர்களுக்கு எப்படி குருவுக்கு மரியாதை செலுத்தணும், முதியவர்களுக்கு மரியாதை செலுத்தணும்ன்றத பயிற்சி அளிக்கப்படணும். இதெல்லாம் இப்ப சொல்லிக் கொடுக்கப்படுறதில்லை.
The basic system is first brahmachari, then grihastha. That is compulsory. Brahmachari, grihastha, vanaprastha, sannyas. Four divisions.
Veda muraipadi, modalla brahmachari, adukapram grihastha. Adu ellarukkum kandippanadu. Brahmachari, grihastha, vanaprastha, sannyasa. Indha naalu pirivugal.
First of all, he must be trained a first class brahmachari after 25 years. And then, if he likes, he can enter into family life. That is also up to 50 years.
முதல்ல ஒருத்தனுக்கு வந்து பிரம்மச்சாரியா, முதல் தரமான பிரம்மச்சாரியா பயிற்சி அளிக்கப்படணும் 25 வயசு வரைக்கும். அதன் பிறகு அவன் விரும்பினா அவன் குடும்ப வாழ்க்கையில போகலாம், அதுவும் கூட 50 வயசு வரைக்கும்.
Naturally, a person after being trained up as brahmachari enters family life. He cannot stay in family life for all the days. 50 years, when the sons are grown up, say 20 years, 25 years, then he can retire from family life.
இயற்கையாவே பிரம்மச்சாரி வாழ்க்கையில பயிற்சி அளிக்கப்பட்ட ஒருத்தர் குடும்ப வாழ்க்கையில நுழைறார் அப்படின்னா அவரால் வாழ்க்கை முழுக்க அப்படியே இருந்துட்டு இருக்க முடியாது. 50 வயசு, அவருடைய மகன்கள் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு 20-25 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க குடும்ப வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற்றுவாங்க. அதற்கு பேரு
வானப்பிரஸ்தன்.
அப்ப மனைவி இவருக்கு உதவி செய்யறதுக்காக மட்டுமே இருக்கலாம், வேற எந்த நோக்கத்துக்காகவும் இல்லை. அதன் பிறகு அவன் முழுமையாக தன்னை தயார்படுத்தி கொண்ட பிறகு மனைவி வந்து முதிர்ந்த குழந்தைங்கிட்ட போய் இருந்துருவாங்க. அப்போ இவர் வந்து சந்நியாசம் ஏற்றுக்கொள்வார்.
This culture is lost. Now, unless one is shot dead, he would not need family life. Even Mahatma Gandhi, he got independence and everything. He still would not need.
ஆனால் அந்த கலாச்சாரம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒருத்தர் சுட்டு மரணம் அடைஞ்சால் ஒழிய குடும்ப வாழ்க்கையை விட்டு பிரிய மாட்டேங்கிறாங்க. மகாத்மா காந்தி கூட சுதந்திரம் வாங்கி எல்லாம் கிடைச்சும் கூட அவர் விட்டுட்டு வர்றதுக்கு தயாரா இல்லை.
So you are shot dead. This is our position.
அவரையும் சுட்டு கொன்னுட்டாங்க. So இதுதான் நம்மளுடைய நிலையா இருந்துட்டு இருக்கு.
All politicians are big men. They are not going to deter. Stuck up. This is not civilization.
எல்லா அரசியல்வாதிகளும் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் அவங்க ஓய்வு பெறவே மாட்டாங்க. அவங்க அதுலயே உறுதியோட இருப்பாங்க. இது நாகரிகமே கிடையாது.
When one is young, he can remain with family, wife, children, 25 to 50 years. That's all. No more. Give up.
ஒருத்தர் இளம் வயதுல 25 இருந்து 50 வயசு வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் கூடாது. எல்லாத்தையும் விட்டுறணும்.
Then take manapusa. Train up yourself for becoming sannyasi.
அதன் பிறகு வானப்பிரஸ்தம் ஏற்றுக்கொண்டு உங்களை நீங்க சன்னியாசத்துக்காக பயிற்சி பெற வைக்கணும்.
And then take sannyasi. Simply for understanding God. That is sannyasi.
அதன் பிறகு நீங்க சன்னியாசம் ஏற்றுக்கொண்டு அது வெறுமனே கடவுளை புரிந்து கொள்றதுக்காக மட்டுமே இருக்கணும். அதுதான் சன்னியாசம்.
You can take sannyas from the very beginning, but if it is not possible, at least at the fag end of your life, everyone should take sannyas and completely devote in understanding the science of God. That is what sannyas.
நீங்க ஆரம்பத்திலிருந்தே சன்னியாசம் ஏற்றுக்கொள்ளலாம் கூட, ஆனா அது சாத்தியம் இல்லை அப்படின்னும் போது குறைஞ்சபட்சம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி பகுதியிலாவது எல்லாருமே முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு சன்னியாசம் ஏற்றுக்கொண்டு இந்த கடவுள் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்றதுக்காக அர்ப்பணிக்கணும். அதுதான் சன்னியாசம்னு சொல்லப்படுது.
This is basic system. Varnasrama. Now it is foolishly going as Hindu dharma. What is Hindu dharma?
இதுதான் வேத முறை, வர்ணாசிரம தர்மம். இப்போ முட்டாள்தனமா நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் ஹிந்து தர்மம். இது என்ன, இது ஹிந்து தர்மம்?
ஹிந்து இஸ் நாட் ஃபவுண்ட் இன் தி ஸ்கிரிப்சர்ஸ். திஸ் இஸ் எ நேம் கிவன் பை தி மாமெடன்ஸ்.
சாஸ்திரங்கள்ல எங்கேயுமே ஹிந்துன்ற வார்த்தை காண முடியாது. இந்த வார்த்தையே இஸ்லாமியர்கள் கொடுத்தது.
சிந்து, தேர் இஸ் எ ரிவர் சிந்து. ஃப்ரம் சிந்து இட் ஹஸ் கம் ஹிந்து.
நதி, சிந்து நதி இருக்கு இல்லையா, அந்த சிந்து தான் ஹிந்துவா மாறினது.
Actually, the Vedic culture is Varnasrama Dharma. Four Varnas and four Ashramas.
உண்மையான வேத கலாச்சாரம் அப்படின்னா வர்ணாசிரம தர்மா. நாலு வர்ணங்கள், நாலு ஆசிரமங்கள்.
That is real Vedic culture. How to create Brahmana, Kshatriya, Vaishya, Shudra, Brahmachari, Grihastha, Vanaprastha, Sannyasa. Eight. This is called Varnasrama.
அதுதான் உண்மையான வேத கலாச்சாரம். எப்படி பிராமணர்களை, சத்திரியர்களை, வைஷ்யர்களை, சூத்ரர்களை, பிரம்மச்சாரிகளை, கிரகஸ்தர்களை, வானப்பிரஸ்தர்களை, சன்னியாசிகளை, இந்த எட்டு நிலைகளை உருவாக்குறதுன்றது தான். அதுதான் வர்ணாசிரம தர்மம்னு அழைக்கப்படுது.
Actually, human civilization begins when this institution of Varnasrama is accepted. Otherwise, it is an animal civilization.
உண்மையிலேயே மனித நாகரிகம் அப்படின்றது எப்ப தொடங்குதுன்னா, எப்ப இந்த வர்ணாசிரம முறையை ஏற்றுக்கொள்ளப்படுதோ அப்பதான். அப்படி இல்லைன்னா அது மிருக நாகரிகம்.
Eating, sleeping, meeting and dancing.
உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல் மற்றும் நடனமாடுதல், அவ்வளவுதான்.
All right, thank you.
சரி, மிக்க நன்றி.